Bare vide mig på dem. கரும்புலி மேஜர் மறைச்செல்வன்.
வணங்குகிறோம் மகாவீரரே, வணங்குகிறோம் மகாவீரரே.
ஓயாதலிகளின் மூன்று நடவடிக்கையின் போது யாழ் மாவட்டம் நாகர்கோயில் பகுதியில் நடைபெற்ற கரும்புலி தாக்குதலில் வீரச்சாவை தழுவிக் கொண்டான் கரும்புலி மேஜர் மறைச்செல்வன். 1999 சினந்துகளும் சினைப்பிள்ளையாய் விட்டுவிட்டு மழை தூறியது. மழை நேரம் காட்டின் தரையமைப்பு எப்படி மாறிப்போயிருக்குமோ அந்த மாற்றம் அனைத்தும் நிறைந்த காட்டுக்குள்ளால் பெய்து கொண்டிருக்கும் மழையில் நனைந்தபடி காட்டு வரங்கள் சென்றும் நீர்த்துளிகளால் புரைத்தபடி ஒரு அணி காட்டை உடர்த்து வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அவர்களின் வலுவுக்கு அதிகமான சுமைகள் அவற்றோடும் மணலாற்றில் இருந்து காட்டுக்குள்ளால் கனகராயன்குளம் நோக்கி சளைக்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். அந்த அணி வீரர்களிலேயே மிகவும் உயர்ந்தவரும் அகன்ற நெஞ்சோடும் ஒரு உருவம், நீண்ட கால்கள், பெருத்தகைகள், குழம்பி போன தலைமயிர், அடுக்கான பல்வரிசையில் சற்று மிதந்து நிற்கும் ஒரு பல், பொது நிறம், கண்குழிக்குள் அலையும் கண்கள் எங்கோ எதையோ தேடிக் கொண்டிருந்தன. இப்படி அடையாளங்களோடு ஒருவன் அவன்தான் அந்த அணியை வழிநடத்திச் செல்லும் அணித்தலைவன் மறைச்செல்வன். அவனது நெஞ்சுக்குள் எத்தனையோ வேக்கங்கள் அதை முகத்தில் சிறிதும் வழிகாட்டி விடாது தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அணிகள் எட்ட வண்டிய இலக்கு நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான். இடையில் எதிர்ப்பட்ட தடைகளை தாண்டி செல்ல அதிக நேரம் தாமதமாக வேண்டியிருந்தது. தொலைத்தொடர்பு கருவி அவனை அழைத்தது. ஏதோ கதைத்தான், இன்னும் இலக்குகளே அடையில்லை, தாக்குதல் தொடங்கிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தடைகள் ஏராளம். அதை தெரிந்தும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குறித்த இடத்துல நின்று தொடர்படுகிறோம் என்று கூறிவிட்டு உடனேயே தொடர்பை துண்டித்தான். போய்ச்சேர வேண்டிய இடத்துக்கும் அவர்கள் நிற்கும் இடத்துக்கும் இடையே நீண்ட அந்த காட்டு போதிய கடக்க அவர்களுக்கு அந்த நேரம் போதாது. அதுவும் படை முகாம்களை கடந்து போக வேண்டியிருந்தது. வேகமாக எல்லோரும் நடந்தார்கள். அந்த காட்டு போதி அவனுக்கு பழக்கமானது. மரங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்திருந்தவன் அவன். தேசிய குறைத நடவடிக்கையில் அவன் பங்கெடுத்திருந்த போது அந்த இடங்களில் பல நாட்கள் கண்விழித்து நின்றிருக்கின்றான். அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவன் தன் தோழர்களை பிரிந்து திரும்பி திரும்பி அழுதிருக்கிறான். அப்போதெல்லாம் இந்த ஆற்றவையை உடைக்கவன் என்று அவன் மனதுக்குள் குமரிக்கொள்வான். அது அவனுக்கு அந்த மரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தொடர் சண்டை காலத்தில் காவலரங்களில் கடந்த நாட்களில் ஆற்றலறி அறிகணைகள் சினமும் வெறுப்பும் ஊட்டுபவையாக இருந்தன. ஒன்றாய் பதங்கு குழியிலிருந்து விட்டு தண்ணீர் எடுத்து வர வெளியில் சென்ற அவனிலும் மகவை குறைந்த தோழன் திரும்பி வர மாட்டான். அவன் அருகணி வீச்சில் வீரச்சாவடைந்தோ அல்லது விழுப்புண்பட்டோ இருப்பான். காணாத தோழனை தேடிச் சென்று இரத்த வெள்ளத்தில் காணும் வழிகளெல்லாம் அவன் குமுறுவான். இதற்காகத்தான் ஆற்றலிகளை உடைக்க வேண்டும் என்ற மனதுக்குள் அப்போதே முடிவெடுத்துக் கொண்டான். அதற்காகவே தலைவருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று தன்னையே வருத்தி பயிற்சி எடுத்து கரும்புலியா இலக்கு தேடி போகிறான். போது அவன் முதலில் நடந்த இடங்களை மீண்டும் காணுகின்ற போது மயில் கூச்சரித்தது. நடையை வேகப்படுத்தி வேகமானார்கள். பொழுது கருகின்ற நேரம்தான் அந்த இராணுவ முகாமுக்கு அண்மையாக வந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முடிய வேண்டும். தேசம் வேண்டி நிற்பது அதுவே. பன்னியில் பெறும் நிலங்கள் பகை வல்வளைப்பால் உருகிக் கொண்டிருந்த காலம். நகரங்களையும் தெருக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நாடு இழந்து கொண்டிருந்தது. இந்த அச்சூழலில் தான் போட்டச்சட்டு 1-2 என்று கம்பகாமம் பகுதியிலே முன்னேறி சில காவலர்களையும் போராளிகளின் சில விட்டுரர்களையும் எதிரிப்படை கைப்பற்றியிருந்தது. பன்னியில் மக்கள் திகைத்து நின்ற சூழலில் நெருக்கடி நடந்ததாய் உணர்ந்த அந்த நாட்களில் தலைவரோ உலகத்துக்கு புலிகளின் பலத்தை உணர்த்தும் நடவடிக்கைக்கான தாக்குதலில் இவர்களுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தார். தேசத்துக்கும் போராட்டத்துக்கும் இடையூறும் நெருக்கடிகளும் வரும்போதுதான் இவர்களது பணி தேசத்துக்கு தேவைப்பட்டது. அவர்களும் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற துடிப்போடு தான் வாழ்த்து கொண்டிருந்தார். கண்டி வீதியை கடக்க வேண்டும். கண்டி வீதியை கடக்கின்ற போது அந்த அகன்ற தார்ச்சாலை மலைப்பாம்பென நீண்டு வளைந்து கிடந்தது. அதை குறுக்கருத்து எதிரியின் கண்ணில் சிக்காது கடந்தார்கள். ஒருபுறம் அவர்கள் தேடி வந்த இலக்கு கனகராயன்குள படைமுகாம், மறுபுறம் பவுனியா இரண்டையுமே மலைச்செல்வன் திரும்ப திரும்ப பார்த்தான். பவுனியாவை பார்க்கின்ற போது வேறு வேல பழைய நிகழ் அவனை சூழ்ந்தன. பவுனியா அசான் அவன் பிறந்து வளர்ந்த இடம். அறுக்கும் மன்னாருக்குமான நீளுகின்ற அந்த தெருக்கள் நினைவுகள் மீள் ஒளிபரப்பு செய்தன. மன்னார் பவுனியா நெடுஞ்சாலையிலே அன்றொரு நாள் 44 அப்பாவையும் தமிழ் மக்கள் சுட்டும்பட்டியும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களது உயிரில் அந்த சடலங்கள் ஆங்காங்கே வீதிகளில் எரிந்து விரியாமலும் கிடந்தன. இந்த செய்தி உள்ளூர் செய்தியேடுகளில் பரவலாக வந்தபோது முகம் காணாத சுமந்தங்களுக்காக அவன் இறங்கி சில கண்ணீர் துளிகள் சிந்தினான். அப்பாவி மக்கள் படுகொலை என்று கண்ணை உறுத்தும் வகையில் பெரிய எழுத்தில் வெளிவந்த அந்த துயரம் மறுநாளே செய்தியேடுகள் போல மூடி மறைந்து போனது. அது இன்னொரு துயர செய்தி அவனுக்கு காவி வந்தது. அது அவர்களது குடும்பத்தில் பெரிய இடியாக விழுந்தது. எல்லோரையும் போலவே அவர்களால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னென்றுதான் தாங்குவது? ஊர்திகளை ஒட்டி குடும்பத்தை தாங்கிய அப்பாவை இழந்து இனி எப்படி அவர்களது வாழ்க்கை? சின்னகவையில் அது அவனுக்கு பெரிய இழப்பு. அப்பாவை நினைத்து நினைத்து வெம்முவான், அழுவான். யார்தான் என்ன செய்ய முடியும்? சிறிய குடும்பம், அவனும் அக்காவும் அம்மாவும் தான். ஒவ்வொருவரது முகத்திலும் பெரிதாய் துயரம் குத்திக் கொண்டிருந்தது. யாராலும் மாற்றிவிட முடியாத அந்த துயரத்தோடு அவர்களது குடும்பம் நாளும் நாளும் அல்லல் பட்டு கொண்டிருந்தது. அம்மாவும் இவர்களுக்கு துணையாக நின்று மாடுகள் வளர்த்து வருவார் குடும்பத்தை நடத்தி சென்றாள். இவன் சின்ன வகையில் குளப்படிக்காரனாக இருந்தான். காலையில் எழுந்து மாட்டுப்பட்டிக்கு சென்று பால் கறந்துவிட்டு மாட்டுச்சாணம் அள்ளி போட்டுவிட்டு அவசர அவசரமாய் பள்ளிக்கு ஓடுவான். வந்த புத்தகங்களை வைத்துவிட்டு மாடு மேய்க்க போய்விடுவான். மாடு மேய்ப்பதும் வரம்புகளிலும் வயல்வெளிகளிலும் ஓடி விளையாடுவதும் இவனது பொழுதுகள் கழிவு. அது இவனுக்கு மகிழ்ச்சி. அந்த வயல்கள் இவனோடு கொண்ட சொந்தத்தின் அடையாளமாக சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்களும் இப்போதும் அவனது மாறாத அடையாளங்களாயிருந்தன. ஊருக்குள் வரும் போராளிகளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனது லட்சிய ஆசைகள் நெருப்பாய் எரிய அதை மறைத்து அம்மாவோடு செல்லும் கொஞ்சுவார். வளர வளர அந்த வேட்கை அவனை விட வளர்ந்தது. இராணுவ கட்டுப்பாட்டில் அவனது கிராமத்தில் போராளிகள் அலைகின்ற அலைச்சல், அவர்கள் சுமக்கும் வேதனையான நாட்களெல்லாம் அவனை போராட்டத்தில் இணைய வேண்டும் என்று தீவிரத்தை ஏற்படுத்தின. பள்ளி பருவத்திலே அவன் போராட்டத்தில் அணிந்து கொண்டான். வயதுக்கு மறிய வளர்ச்சி, உடல் மட்டுமல்ல அவனது எண்ணங்களும் செயற்பாடுகளும் அப்படியானவேதான். உயர்ந்த எண்ணங்களும் தூர நோக்கம் கொண்ட அவன் எதிலும் துடிதுடிப்பும் முன்னிற்கும் தன்மையும் கொண்டவன். தாக்குதல் களங்கள் அவனை இன்னும் இன்னும் பட்டிட்டன. அந்த எண்ணத்தோடே கண்டி வீதியை கடந்தான். அன்று 81 மில்லிமீட்டர் மோட்டாரையும் தூக்கி கொண்டு நடக்கின்ற போது அவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய வெப்ப மூச்சோடு, அவனுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தத்தில் ஆட்லரை உடைக்க வேண்டும் என்று மனம் சுருதி தப்பாது துடித்தது. நினைவுகள் கனத்தன. ஓயாதடைகள் 3 ஆரம்பமாகி அடிக்கின்ற வேகத்துக்கு கனகராயன்குளம் மீது கரும்புலி அணிகள் ஆட்லரை பிரிவினோடு இணைந்து தாக்கத் தொடங்கின. சிறிதும் எதிர்பாராத இந்த தாக்குதலில் எதிரி திகைத்து திக்கம் காடினான். அவனது ஆயுத களஞ்சியம் வெடித்து சிதறியது. கட்டளை தளபதியாக இருந்த சிங்கள தளபதிகளுக்கு கரும்புலிகளின் வெடியதர்வு சாவாய் கதவில் தட்டியது. அந்த பெரிய சமரங்கி ஒரு நொடியில் மாறியது. தளபதிகள் மூட்டை முடிச்சு கட்ட எதிரிப்படை பின்வாங்கியது. எமது இடங்கள் எங்கும் அகல அகல பரப்பில் என்ற எதிரிப்படை உடைந்த குளம் வற்றுவதைப் போல் மிக மிக வேகமாக ஓடியது. அந்த சாதனையை எந்தவித இழப்புகளும் இல்லாத நடத்திவிட்டு மறைச்செல்வன் தலைமையிலான கரும்புலி அணி வெற்றிகரமாக தளம் திரும்பியது. வடபோர்மையிலே ஓயாதைகள் அடித்த போது தென்மராட்சியில் பல இடங்களிலும் இவனது செயற்பாடுகள் இருந்தன. எப்போதும் தாயகத்தை பற்றியே நினைத்து கொண்ட அந்த வீரன் நாகர்கோயில் பகுதியில் இலக்கொன்றிற்காக விரைந்து கொண்டிருந்த போது இலக்கை நெருங்கும் முயற்சியில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கவும் எதிரிப்படை தாக்குதலை தொடங்கவும் சரியாக இருந்தது. இழப்புகள் எதுவும் இல்லாத பல தாக்குதல்களையும் நிகழ்த்தி தாய் நாட்டுக்காக வெற்றியை கொடுத்தவன் 2000 மே 10 அன்று நாகர்கோயில் மண்ணிலே இலக்காவியமாகி போனான். ஆட்லரியை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த தேச புயல் துடிப்பிழந்த போதும் சாவிலே ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லிவிட்டு போனது. அழுது கொண்டிருந்தால் அடிமைகளாகவும், துணிவாய் இழந்து நின்றால் தான் வாழ்வோம் அல்லது வீரராய்ச்சாவோம் என்று கரும்புலி மேஜர் மறைச்செல்வனை மாவீரமகுடம் கேட்டோம்.